இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி எங்களது இன்றைய ஒளிபரப்பை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பரலோக வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய எங்களது ஒளிபரப்பில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் ஆரோக்கியத்தை குறித்த செய்திகள், ஆன்மீக சிந்தனைக்கான தேவ செய்திகள் மற்றும் காதுக்கு இனிய கீதங்கள். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளிலும் பேர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை இப்போது கேட்போம். அதற்கு முன்பதாக ஓர் இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. அவர்கள் நம்மிடம் எத்தனையோ பழக்க வழக்கங்களையும் பழமொழிகளையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். மேலாக நோக்கினால் அவை பொருளற்றவை. தற்காலத்திலும் கூட ஓர் அறிவியல் அடிப்படை அதில் இருப்பதை காண முடியும். அவை பொருள் பொருந்தியவையாகவே அமைந்திருக்கும். கல்லூரி விடுதியில் விருந்தினர் சாப்பிடலாம் என்றிருந்த காலத்தில் தம் பெற்றோரை சாப்பாட்டு அறைக்கு அழைத்து வராத என் நண்பர் ஒருவர் உண்டு. ஏன் அழைத்து வரவில்லை என்றால், அவர்கள் கிராமத்து ஆட்கள், பழக்க வழக்கங்கள் நாகரிகமாக இருக்காது, மற்ற மாணவர்கள் அதை பார்த்து குறைவாக எண்ணுவார்கள் என்பார். தண்ணீரை தம் பெற்றோர் அண்ணாந்து குடிப்பதை அநாகரிகமாக எண்ணி அவர் அவ்வாறு கூறுவார். சிந்தித்தால் அண்ணாந்து தண்ணீர் குடிப்பது எவ்வளவு ஆரோக்கியமானது என்பது தோன்றும். பாண்டி விளையாடுதல், ஆடு புலி கட்டம் மற்றும் அநேக வேலை நேரங்களிலும் நம் மக்கள் கழுத்தை முன்பக்கம் வளைத்தே இருக்க வேண்டிய கட்டாயம். அப்பேற்பட்டவர்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது கழுத்தை பின்பக்கம் வளைத்து வாயை நன்றாக திறந்து அண்ணாந்து குடிப்பதால் கழுத்து மூட்டுகளும் மூட்டை சார்ந்த தசைநார்களும் ஆரோக்கியமாக இருக்க ஏதுவாகும். மேல் நாட்டாரை பார்த்து வாய் வைத்து குடிப்பதும், ஸ்ட்ரா வைத்து உறிந்து உரியும் பொழுதும் கழுத்து முன்பக்கமாகவே வளைந்திருக்கும். அதையே நாகரிகமாக கருதி பின்பற்றுவதாலேயே 40 வயதுக்கு மேல் கழுத்து எலும்பு தேய்ந்துவிட்டது என்று கூறி அநேகர் கழுத்துப்பட்டை அணிந்து அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேல்நாட்டில் கிரிக்கெட், டென்னிஸ், கோல்ஃப் என்னும் விளையாட்டுகளில் கழுத்தை பின்னோக்கி வைப்பதே பழக்கம். அவர்களுக்கு வேண்டுமானால் வாய் வைத்து குடிப்பதும் சிறு குழாய் வைத்து குடிப்பதும் உகந்ததாக இருக்கலாம். இளமையில் காசமும் முதுமையில் வாதமும் பயமற்றது என்று நம் முன்னோர்கள் கூறி கேட்டிருக்கிறேன். இதில் எவ்வளவு விஞ்ஞான பூர்வமான உண்மை அடங்கியிருக்கிறது என்று சற்று சிந்தித்தால் தெரியவரும். குழந்தை பருவத்தில் காச நோய் வருவதை முதன்மை சிக்கல் என்போம். அந்த கட்டத்தில் 100%-95% தானாகவே குணமாவதோடு மட்டுமன்றி காச நோய்க்கு உண்டான தடுப்பையும் உடம்பில் விட்டுவிட்டு செல்லும். மாறாக குழந்தை பருவத்தில் வாதம் வந்தால் அது பெரும்பாலும் காய்ச்சலாகத்தான் இருக்கும். அந்த காய்ச்சலினால் குழந்தையின் இதயமும் மூளையும் பாதிக்கப்படலாம். முதுமையில் காச நோய் வந்தால் அது பெரிதாகி உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அதற்குரிய வைத்தியம் உடனே செய்ய வேண்டும். பெரியவர்களுக்கு வாதம் வருவது மூட்டு தேய்மானத்தினால் வருவது, ஆனால் இதயமோ மூளையோ பாதிக்கப்படுவதில்லை. காலை கல், மாலை புல் என பெரியவர்கள் கூறுவார்கள். இதன் பொருள், எங்காவது மைதானத்திற்கு சென்றால் காலையில் கல்லின் மேல் இருக்க வேண்டும். கல் ஓர் எளிதில் வெப்ப கடத்தியாக இருப்பதால் பகலில் வாங்கிய வெப்பத்தினால் மாலையில் சூடாகவும் காலையில் குளிராகவும் இருக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. புல் ஓர் அரிதில் கடத்தியாக இருப்பதால் மாலையிலும் குளிராகவே இருக்கும். பாலுண்ணி என்ற நோய்க்கு இன்றைக்கும் கிராமத்து மக்கள் ஏதாவது கோவில் தெப்பக்குளத்தில் 6 முதல் 10 கடைசி வெள்ளி உப்பு மிளகு போட்டால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் செயல்படுவதை காண முடியும். மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இது மூட நம்பிக்கையாக தெரியும். பாலுண்ணி ஒரு நுண் கிருமியால் வருவது. அது தானாக வந்து சில மாதங்கள் கழித்து தானாகவே மறையும். சில மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கடைசி வெள்ளிக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறைதான் வரும். அதனால் பல மாதங்கள் சும்மா இருக்க வைக்கவே அவ்வாறு கூறியிருக்கிறார்கள். மேலும் உப்பு மிளகு குளத்தில் போடுவதால் தண்ணீரின் தன்மையும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று கூறுவது இதற்கு பொருந்தும்.
நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ ஒளிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்பரி பார்க், மார்க்கெட் யார்ட் போஸ்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. எங்களுடைய இமெயில் முகவரி awrtamil@gmail.com. இப்பொழுதும் நாம் தேவ வசனத்தை தியானிக்கும் வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை சகோதரர் ஜே எஸ் செல்வன் அவர்கள் வழங்க இருக்கிறார். தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஓர் இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நேயர்களே, எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்களது இணையதள முகவரி www.awr.org. அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்து பழைய ஒலிபரப்பையும் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கும் என்றால் எங்களுக்கு எழுதுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெபக்குறிப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இமெயில் முகவரி awr@gmail.com. தொலைபேசியின் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 8551111209. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலிருந்து எங்களை தொடர்பு கொண்டால் இந்திய நாட்டின் கண்ட்ரி கோட் 00091 பயன்படுத்தி எங்களை அழைக்கலாம். உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபசிந்தையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 13:20. எரேமியா 13:20 வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? வாசிக்கப்பட்ட வசனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இது இன்றைய மக்களுக்கு முக்கியமான கேள்விகளுக்குள் ஒன்று. சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் சேர்ந்தே வாழும். இது ஆங்கில பழமொழி. ஆங்கில பழமொழி இப்படியாக சொல்கிறது, த ஃபேமிலி ப்ரே டுகெதர் லிவ் டுகெதர். அதாவது சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் சேர்ந்தே வாழும். இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று குடும்ப ஜெபம். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆலயம் போன்றது. இந்த ஆலயத்தின் ஆசாரியன் குடும்பத் தலைவனாகிய தகப்பன். குடும்பம் தேவ பக்தியில் வளர்வதற்கு மூல காரணமே தகப்பன்தான். தகப்பனுடைய முன்மாதிரி மிக அவசியம். வேதம் வாசிப்பதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தனி ஜபத்திலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குடும்ப ஜபத்திலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு குறித்த நேரத்தில் செல்வதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் குடும்பத்தில் அனைவரும் அதை பயன்படுத்தி அதை பின்பற்றுவார்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், தகப்பன் செய்யாத ஒன்றை பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகளின் தாறுமாறான நடவடிக்கைகளுக்கும் ஒழுங்கினங்களுக்கும் முதல் காரணமே பெற்றோர்களே. அநேக வாலிப பிள்ளைகள் ஆராதனை வேளைகளில் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். அதற்கு என்ன காரணம்? அதற்கு மூல காரணம் என்னவென்றால், அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் இந்த பழக்கம் உடையவனாக இருந்திருப்பான். நாம் செய்வதை செய்பவர்கள் பிள்ளைகள். நாம் சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று என்றால் பிள்ளைகள் நம்மையும் மதிக்க மாட்டார்கள், நாம் சொல்வதையும் மதிக்க மாட்டார்கள். அதனால்தான் பிரசங்கம் பண்ணுகிற போதகன் எப்படி இருக்க வேண்டும் என்று இளம் போதகனாகிய தீமோத்தியுவுக்கு பவுல் எழுதின பொழுது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று குறிப்பிடுகிறார். இதை 1 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் மட்டுமல்ல, இந்த வசனம் நம்முடைய குடும்பங்களுக்கு அழகாக பொருந்துகிறது. இந்த வசனத்தை சற்று குடும்பத்திற்கு ஏற்றவாறு நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் இருக்கிற மைய கருத்து நம்மளுக்கு புரியும். உன் இளமையை குறித்து உன் குடும்பத்தினர் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு உன் வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் உன் அன்பிலும் உன் ஆவியிலும் உன் விசுவாசத்திலும் உன் கற்பிலும் உன் குழந்தைகளுக்கு அதாவது உன் குடும்பத்தினருக்கு முன்மாதிரியாயிரு என்று இப்படி நாம் இதை மாற்றி நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை அப்படி வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் குடும்பத்தில நாம் எவ்வாறாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிள்ளைகள் அதை பின்பற்றுகிறார்களா என்று யோசித்து பார்க்கத்தக்கதாக இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அதை தான் இங்கு சொல்கிறார். மறுபடியும் அதை வாசிக்கிறேன். உன் இளமையை குறித்து உன் பிள்ளைகள் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு உன் வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் உன் அன்பிலும் உன் ஆவியிலும் உன் விசுவாசத்திலும் உன் கற்பிலும் விசுவாசிகளுக்கு அதாவது உன் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு அறிவுரை வழங்குகிறார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் கூறுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஈவு, விலை மதிப்பில்லாத செல்வம் என்றால் அவர்களை மிக எச்சரிக்கையாக வளர்க்க வேண்டும். இறைவன் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நான் உனக்கு கொடுத்த ஆட்டு மந்தை எங்கே? இது முக்கியமான கேள்வி. கணக்கும் கேட்கும் நாளிலே கையை பிசைய முடியாது, கண்ணை கசக்க முடியாது. எனவே நம் கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதற்காக நாம் முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து குடும்பத்தை நடத்துகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமை நம்மளில் புறப்பட்டு வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அவரோடு கூட பரலோகம் போக முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாக பாவம் நிறைந்ததாக இருக்கலாம். அல்லது பாவியாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? மறுபடியும் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாரா? என்னுடைய குழந்தை என்னை என்னுடைய வார்த்தைகளை மதிக்க மாட்டுகிறானே, என்னுடைய மகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுகிறாளே என்று மனபாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு மனதோடு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோகத்தின் சமாதானம், பரலோகத்தினுடைய வல்லமை உங்களில் புறப்பட்டு வரும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். தேவன் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்படியாக நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது அவருடைய உங்கள் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். விசுவாசத்தோடு கண்களை மூடி முடிந்தால் முழங்கால் படியிட்டு என்னோடு ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினத்தில் நீர் எங்களோடு கூட பேசியதற்காய் நன்றி தகப்பனே. குடும்பத்தில் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய வழிகளுக்கு நேராக வளர்க்க எங்களை கிருபை புரியும் அப்பா. என்னோடு தலை வணங்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒருவேளை அவருடைய குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், பிசாசின் கட்டுகள் இருக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவர் நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளிடும்படியாய் வேண்டுகிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் கேட்டு பயனடைந்த நன்மைகளையும் சாட்சிகளையும் எங்களுடைய நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துகளையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்பரி பார்க், மார்க்கெட் யார்ட் போஸ்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. எங்களுடைய இமெயில் முகவரி awrtamil@gmail.com. இத்துடன் எங்களது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்மதாக சந்திப்போம். கர்த்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர். விக்டர் செல்வன்.